நாம் தொடர்ச்சியாக யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்திலே நாம் 6 அதிகாரத்தை நாம் நிறைவு செய்தோம். அந்த 6 அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி மோசேயை அவர் ஊழியத்தில் ஆயத்தப்படுத்தி அவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் என்கிற காரியத்தை நம்ம பார்த்துட்ருக்கிறோம். பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று பேசும்படி கர்த்தர் மோசேயை அனுப்புகிறார். அதற்கு முன்பதாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை போய் சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை புறக்கணிக்கிறாங்க. போன வார்த்தை நம்ம பார்த்தது, மோசேயை புறக்கணிக்கிறாங்க. நீர் எங்களுடைய வாசலையை பார்வோனுக்கு முன்பாய் கெடுத்து போட்டீர் என்று சொல்லி மோசே பார்வோனை சந்தித்ததுக்கு பிறகு தங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரித்து விட்டதை பார்த்து அவங்க சோர்ந்து போய் மோசேக்கு எதிராக ஜனங்கள் திரும்புகிறதை பார்த்தோம். அப்படி திரும்பும் பொழுது மோசே அதை கண்டு சோர்ந்துட்டான். அடுத்தது கர்த்தர் பார்வோன் இடத்துல போய் பேச சொல்லும் பொழுது மோசே சொல்லுவான், இஸ்ரவேல் புத்திரரே என் சொல்லை கேட்காமல் போய்விட்டார்கள், பார்வோன் எப்படி கேட்பான் என்று சொல்லி அதை வச்சு அவன் கம்பேர் பண்ணி பேசுவான். இதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வந்துவிட்டால் அதை வச்சு அடுத்தது எல்லாமே தொடர்ந்து தோல்வியாக தான் போய் முடியும் என்று சொல்லி நம்ம நினைப்பது தவறு. இஸ்ரவேல் புத்திரர் கேட்க மாட்டேன்னு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திட்டதுனால பார்வோனும் அப்படித்தான் இருப்பான் என்று சொல்லி தொடர் தோல்வியை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு இடத்துல நமக்கு வேற மாதிரி இருந்தாலும் கர்த்தர் அடுத்தடுத்த காரியங்களிலே கர்த்தர் நமக்கு வேறு விதமாய் செய்வார். அதனால் வந்து என்றைக்குமே ஒரு தோல்வி என்ற ஒரு காரியம் நம் நினைப்பதற்கு மாறாக ஒன்று நடக்குதுன்னா அதையே நம்ம பிடித்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அதற்கு பின்பு ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் முன் செல்ல வேண்டும். அந்த பழைய காரியத்தை நம்ம மறந்து விட வேண்டும் என்று சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். அதன் பிறகு இஸ்ரவேல் வம்சத்தானுடைய காரியங்களாக வருது. 6 அதிகாரம் முடிவடைகிறது. இன்னைக்கு 7 அதிகாரத்துக்குள்ள நம்ம போக போறோம், வாசிக்கலாம்.
கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் பார்வோனுடைய பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது.
போதும், இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்பொழுது இவர்களை அடுத்த கட்டத்தில் ஊழியத்திலே கர்த்தர் இறக்கி விடுகிறார். இனிதான் நேருக்கு நேர் பார்வோனோடு மோசே சந்திக்கிற சம்பவங்கள் இங்கே தான் ஆரம்பிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். எடுத்தவுடன் ஆண்டவர் சொல்றார், பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன். ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் இப்பொழுது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். பார்வோன் அன்றைக்கு இருந்ததான உலகத்திலேயே இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா. அன்றைக்கு உலகத்தில் இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எகிப்திய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக பார்வோன் இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு உன்னை நான் தேவன் ஆக்கினேன்கிறார். அப்போது ஆண்டவர் தான் நம்முடைய பொசிஷனை தீர்மானிக்கிறவர் இல்லை, ஆண்டவர் தான் நியமிக்கிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர், அந்த ராஜாக்களின் மேல் அதிகாரம் உள்ளவர்களையும் ஏற்படுத்துகிறவரும் நம் தேவனாகிய கர்த்தர் தான். இப்போ நம்ம நல்லா கவனிக்கணும், இந்த சம்பவங்கள் படிக்கும்போது நம்முடைய விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும். அன்றைக்கு இருந்த எகிப்திய சாம்ராஜ்யம் உலகத்திலேயே பெரிய சாம்ராஜ்யம், ஆனால் மோசே ஒரு சாதாரண மனிதன், இப்போ பொறுத்த மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் தான். அவன் 40 வருஷத்துக்கு முன்னாலேயாவது எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுடைய குமாரத்திக்கு வளர்ப்பு மகன்ற ஸ்தானத்தில் இருந்தான். ஆனால் அடுத்து 40 வருஷம் அவன் ஆடு மேய்க்கிறவனாகத்தான் இருந்திருக்கிறான், ஒரு சாதாரணமான மனுஷன். இன்னும் சொல்ல போனால் அந்த தேசத்தில் அடிமைகளாக இருந்தவர்களுடைய சந்ததியில் வந்தவன் தான் இந்த மோசே. ஆனால் இப்போ அவனுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற பொசிஷன் என்ன, உன்னை பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பார்வோன் உனக்கு கீழே தான்ட்டார். இன்றைக்கு இதை நீங்கள் நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம நல்லா புரிய வேண்டும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஸ்தானம் என்ன, ஆண்டவர் ஒரு நபருக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய அதிகாரம் என்ன என்கிறதை நம்ம புரிந்து கொள்ளணும். இவரை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பொசிஷன் வைஸ் உலக ரீதியாகி பார்த்தீங்கன்னா பார்வோன் தான் அதிகாரம் படைத்தவன், ஏன்னா ஒரு சாம்ராஜ்யத்துக்கே ராஜா. பொசிஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான், வெளிப்பிரகாரமான பதவியின் அடிப்படையில். ஆனால் ஆண்டவருடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில், ஆவிக்குரிய மண்டலத்தின் அடிப்படையில், தேவன் வைத்திருக்கிறதான அதிகாரத்தின் ரீதியில் பார்க்கும் பொழுது பார்வோனை விட மோசே மேலான அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை வைக்கிறார். இது ரொம்ப அற்புதமான விஷயம். பார்வோனை விட மோசே கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். அப்போ இதை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய மனிதர்கள், தேவ பிள்ளைகள், நம்முடைய ஸ்தானம் என்னது என்பதை நம்ம புரிய வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்துதான் உண்மை. இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து உலகத்துக்குரியவைகள், உலகத்தையோடு அவைகள் அழிந்து போகக்கூடியது. ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்தானம், ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்தானம், அதற்கு மேலாக எந்த ஸ்தானமும் இந்த உலகத்தில் கிடையாது. அது நமக்கு புரியும். நம்முடைய பொசிஷன் என்னது என்பதை நமக்கு தெரியணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு பிடிக்கிறாங்க. பிலாத்து சொல்கிறான், நான் நினச்ச உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று. பரலோகத்திலிருந்து அடிமை உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலுடைய உன்னால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் ரொம்ப ஈஸியாக சேலஞ்சு பண்ணுவார். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவருக்கு தெரியும் தன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன. உலக பிரகாரமாக அன்னைக்கு பிலாத்து வந்து ஒரு கவர்னராக இருக்கிறான். நினச்சா நான் உன்னை விடுதலை செய்ய முடியுன்றான் சொல்கிறான். அண்ணா ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நினைக்காத, அதிகாரம் என்னுடைய கரத்தில் தான் மேலான இருக்குது. பரலோகம் அனுமதிக்காமனால எதுவுமே செய்ய முடியாது, என்னை கொல்லவும் முடியாது, விடுதல் செய்ய எதுவுமே உன்னால முடியாது. அதிகாரம் பிதாவின் இடத்துல இருக்கிறதுன்னு வரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த காரியம் ஒரு தேவ பிள்ளைக்கு புரியணும். நம்ம இந்த உலகத்திலே ஒரு அரசாட்சியின் கீழ் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம லெவலுக்கு யோசிப்போம். இப்போ இந்தியாவில் பார்க்கும் பொழுது இருக்கிற காரியங்கள், தேசம் அந்தகாரத்தினால் நிறைந்திருக்கிறது. பார்வோனின் அரசாட்சி இன்றைக்கு எப்படி அசுத்தாவிகளால் நிறைந்து அவருடைய ஆட்சி இருந்ததோ, அதே போல் இந்திய தேசத்தின் அரசாங்கத்திலே ஆளுகை செய்கிறவர்களும் அசுத்தாவிகளால் நிறைந்து பிசாசின் ஆளுகையின் கீழ் அவர்கள் ஆட்சி செய்தாலும் ஒன்று நல்லா தெரியணும், தேவ பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுக்கு தேவனாக வைத்திருக்கிறார். ஆமேன். தேவ பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் உலகத்திலே ஆளுகிறவர்களுக்கு மேலாக நம்மை தேவனாக வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. அப்போ இதிலிருந்து தெரியுது என்னென்னா, நமக்கு மேலான அதிகாரம், ஆண்டவர் நமக்கு தான் அதிகாரத்தை அதிகமாக கொடுத்துருக்கிறாரே தவிர, அவர்கள் சட்டத்தின்படி அல்லது உலகத்தின்படி அல்லது பதவியின்படி அவங்க மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதிகாரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்களை விட மேலாக நமக்கு தான் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அதிகாரம் அவர்களையே கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியணும், அவர்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, நாம் ஆணையிடுவதின் மூலமாக கண்டிப்பாக அவர்களை கட்டுப்படுத்த முடியும். நாம் தேவ சமூகத்திலே அதிகமாய் ஜெபித்து நாம் கட்டளை கொடுக்கும் பொழுது இந்த கட்டளைகள் அவர்களை கட்டுப்படுத்தும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஏன்னா அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தான் வச்சிருக்கிறார். இந்த காரியத்தை எடுத்த உடனே கர்த்தர் மோசே சொல்றாரு. இப்போ தான் பார்வோன் இடத்துல போய் நேருக்கு நேர் மோதிர சம்பவங்கள் இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த 7வது அதிகாரத்தில் தான் ஆரம்பிக்குது. இந்த இதுக்கு பிறகு தான் 10 வாதைகள் எல்லாம் ஆரம்பிக்க போகிறது. அப்போ இந்த 10 வாதைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டாரு, நீ பார்வோனோட மேலானவன். இன்றைக்கி நம்ம மைண்டில் இது இருக்கணும், இன்றைக்கி தேசத்தில் ஆளுகிற அத்தனை நபர்களை விட என் ஆண்டவர் என்னை மேலான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஆமேன். அப்போ நான் ஜெபிக்க முடியும், ஜெபித்து அவர்களை கட்டுப்படுத்த முடியும், ஜெபித்து நான் கட்டளை கொடுக்கும் பொழுது அவைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட முடியும். புரியுதா? இந்த ஒரு ஃபெய்த் தான் நமக்கு முக்கியம். புரியுதா? இந்த ஃபெய்த் இல்லாமல் நம்ம ஜெபிக்கிறதுல வந்து அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி தேசத்திற்காக எத்தனையோ பேர் ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கிற காரியங்கள் இருக்குது. ஆனால் ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு தன்னுடைய ஸ்தானம் என்னது என்பதை தெரிய வேண்டும். இன்றைக்கி ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா தவறு செய்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஜெபித்தாலும் இன்னொரு பக்கம் ஆளுகிறவர்களுக்கு முன்பாய் அடிபணிந்து போகிறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஆளுகிறவர்களுக்கு முன்பாய் அடிபணிந்து போய் நிற்கிறது தவறான விஷயம். ஆளுகிறவர்களுக்கு முன்பாய் நம்ம அடிபணிந்து போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சட்டத்திற்கு நம்ம உட்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேசத்தில் இருக்கிற வரைக்கும் தேசத்தின் சட்டங்களை நம்ம மதிக்க வேண்டும், அதில் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஆவிக்குரிய காரியத்திற்கு ஒரு ஆதாயத்துக்காக ஆளுகிறவர்களுக்கு நாம் அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது கண்டிப்பாக கிடையாது. ஆண்டவர் வந்து நமக்கு வச்சிருக்கிற காரியம் அதை விட மேலானது. அவங்களுக்கு கீழாக போய் நம்ம கையேந்திட்டு நிற்க வேண்டிய காரியம் கிடையாது. அவங்ககிட்ட போய் நம்ம கெஞ்சி கொண்டிருக்க வேண்டிய காரியம் கிடையாது. நம்ம ஜெபித்து கட்டளை கொடுக்கும் பொழுது சூழ்நிலைகளை கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். நீங்கள் வேதம் முழுவதும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி பல சம்பவங்கள் இருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் காரியங்கள் செய்தது, எஸ்தரி நாட்களில் நடந்த காரியம் நமக்கு தெரியும். அகஸ்வேரு ராஜா 127 தேசங்களுக்கு அவன் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் எஸ்தருடைய ஜெபம் சூழ்நிலைகள் ராஜ்யத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும். அவங்க 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்த ஜெபம் அவ்வளவு பெரிய அளவுக்கு தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வரும். அதனால் ஜெபிக்கிறவர்கள் ராஜாக்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள். இது இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்க மனதில் பதிச்சு கொள்ளணும். ஜெபிக்கிறவர்கள் ஆளுகிறவர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரமும் அவர்களை வைத்திருக்கிற ஸ்தானமும் ஆளுகிறவர்களுக்கு மேலான ஒரு ஸ்தானத்தை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலே நம்மால் அவர்களை கண்டிப்பாக முடியும். இதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஃபெய்த் வந்துருச்சுனாலே நிச்சயம் சொல்கிறேன், ஆளுகிறவர்களை ஜெபிக்கிறவர்கள் கட்டுப்படுத்தி தேசத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வர முடியும். அதனால தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கிறவங்க கையில் தான் ஆளுகை கர்த்தர் வந்து அதை கொண்டு வராரு. இப்போ பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காட்டுறேன். 1 தீமோத்தேயு 1:2 வாசிக்கலாம், 3 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:3 வாசிப்போம்.
நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும்
விண்ணப்பங்களையும்
ஜெபங்களையும்
வேண்டுதல்களையும்
ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும்
நல்லொழுக்கத்தோடும்
கலகமில்லாமல்
அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
அப்படியே செய்ய வேண்டும்.
நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக
அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. நல்லா பார்க்கணும். எல்லா மனுஷருக்காகவும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம பண்ணணுங்கிறார். நாம் எல்லா புத்தியோடும் கலங்கம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்போ நம்முடைய வந்து ஆளுகிறவர்களுக்காக ஜெபித்து அவர்களை கட்டுப்படுத்தி தேசத்தில் அமைதலை கொண்டு வர முடியும். புரிதா உங்களுக்கு? நம்ம அவங்ககிட்ட கையேந்தி கிடையாது. நம்ம ஜெபிப்பதின் மூலமாக ஆளுகிறவர்களை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தேசத்தில் அமைதலான சூழ்நிலையை உருவாக்க முடியும். அதை தான் இங்கே சொல்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்தில் அமைதலுள்ள கலங்கம் இல்லாத அமைதலுள்ள ஜீவனம் வருங்கிறார் கர்த்தர். அதுக்கு வாக்கு கொடுக்குறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஜெபிக்கிறவன் ஆளுகிறவர்களை கட்டுப்படுத்தக்கூடியவன். அவங்க வந்து கலகத்தை நினைப்பாங்க, கலவரத்தை நினைப்பாங்க, தவறான காரியத்தை நினைப்பாங்க, பாவத்தை நினைப்பாங்க. ஆனால் ஜெபித்து நாம் கட்டளையிடும் பொழுது அவைகளெல்லாம் கட்டுப்படுத்தப்படும். இன்றைக்கி நம்ம வந்து ஜெபிக்கிற விஷயத்தில் வந்து நம்ம நான் சொல்கிறேன் ரொம்ப தவறுகள் நடக்கிறது, எனக்கு அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அதில் சொல்கிறது எப்படின்னா குறை சொல்கிற மாதிரி இருக்கும், பட் குறை நான் சொல்கிறது ஃபேக்ட், தவறை நான் சுட்டி காட்டுறேன் இந்த விஷயத்தில். என்னென்னா இன்றைக்கி வந்து ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் நிறைய நடக்குது, ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப தவறு, அது என்ன சொல்கிற ரொம்ப தப்பான ஜெபம் நடக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே உடைய விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க, அவர்களுக்கு இது கொடுங்க அது கொடுங்க என்று ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க. அது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தருக்கு பயப்படும் போது தான் ஞானமே வரும் ஒரு மனுஷனுக்கு, புரியுதுலாம். கர்த்தருக்கு பயப்படும் போது தான் ஞானம் வரும். இப்போ வந்து ஆளுகிறவர்களுக்கு நம்ம ஜெபிக்கணும்னு ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும் முதல்ல என்ன ஜெபிக்கணும்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அவங்களுக்கு ஞானத்துக்காக ஜெபிக்கிறதுல அர்த்தம் கிடையாது, மீனிங்லெஸ்ஸாக நம்ம ஜெபிக்கக்கூடாது. இந்த ஒன்று தேம்பியத்தை ரெண்டாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா அதுக்கு நாலாவது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாலாவது வசனம் சொல்லுது, எல்லா மனுஷருக்காகவும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சோத்திரங்களையும் ஜபங்களையும் பண்ண வேண்டும். முதல் வசனம் எல்லாத்துக்காக ஜபம் பண்ணு. அடுத்து ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது, நாம் தேசத்தில் கலங்கமில்லாத அமைதியோடு ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் நாம் அப்படியே ஜபிக்கணும் ஆளுகிறவர்களுக்காக. மூணாவது வசனம் வந்து இது கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்குது. நாலாவது வசனம் என்ன சொல்லுது, எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படுவோம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாக இருக்கிறார். இப்போ நீங்கள் இதில் ரெண்டு காரியம் நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் ஆளுகிறவர்களா அல்லது ஜெபிக்கிறவர்களா யார் சிறந்தவர்கள் ஆண்டவருடைய பார்வையில், அதை நாங்கள் பார்க்கணும். தேசத்தை ஆளுகிறவர்கள் பெரியவங்களா, தேசத்தில் ஜெபிக்கிறவர்கள் பெரியவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிறவங்க தான் பெரியவங்க, ஆடுகிறவர்கள் கிடையாது, அவங்க அதுக்கு கீழே தான். அப்போ நம்ம தான் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும்னா நம்ம வந்து எப்படி ஜெபிக்கணும், இந்த ஒன்று தீமத்தையும் எல்லாமே நான் அத்தாரிட்டியை நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்கிற, அப்போ இந்த அதிகாரத்து நம்ம அதிகார தோரணையில் தான் நம்ம ஜெபிக்கணுமே தவிர ஆண்டவரிடத்தில் நம்ம கெஞ்சுகிற தோரணையில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதிகார தோரணை, இந்த அதிகார தோரணை என்னன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் இந்த துன்மார்க்கத்தை விட்டு இவங்க வெளியே வரணும், பாவத்தை விட்டு வெளியே வரணும், இவனுடைய ஆத்துமா மீட்கப்படணும். ஏன்னா எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னா, ராஜாக்கள் ஆளுகையில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுறது தேவ சித்தம், அவருடைய ரட்சிப்புக்காக தான் நம்ம மெயினாக ஜெபிக்கிறோம். அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ள அவன் வருவான், ரெண்டாவது கர்த்தரை தேடுவான், ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பார். புரிதலாம், உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருடமாகி தேவனிடத்தில் கேட்க கடவன். யாருக்கு ஞானம் குறைவாக இருக்குது அவன் தான் அவனுக்கு கேட்கணும், இன்னொருத்தன் கேட்க முடியாது. புரியுது அவளுக்கு? அப்போ இவன் ரட்சிக்கப்பட்டாதான் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பார். இப்போ சாலமோன் கர்த்தரை தேடினான், அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்போ இவன் ரட்சிக்கப்பட்டதான கர்த்தரை தேடுவான், கர்த்தரை தேடினா தான் அவனுக்கு ஞானம் வரும், கர்த்தருக்கு பயந்தால் தான் ஞானமே அங்கே ஆரம்பிக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வராமல் எங்கிருந்த ஞானம் வரும்? அவன் பிசாசினால் நடத்தப்படுகிறவனுக்கு எப்படி தெய்வீக ஞானம் வரும்? வர சான்ஸே கிடையாது, பிசாசுடைய ஆளுகை தான் அவன்கிட்ட இருக்குது. அவன் ரட்சிக்கப்பட்டாலுடைய அவனுக்கு தேவ ஞானம் வராது. அப்போ நம்ம எதுக்கு ஜெபிக்கணும்? ரட்சிப்புக்காக ஜெபிக்கணுமே தவிர ஆண்டவரே ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுன்னு ஜெபிக்கிறது அர்த்தமற்றது. ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த வார்த்தையை வச்சு நான் சொல்கிறேன், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன்ட்டார். அப்போ பார்வோனுக்கு தேவனாக்கினேன்ட்டா, ஆளுகிறவர்கள் மேல் கர்த்தர் நமக்கு ஆளுகை கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? ஆளுகிறவன் பார்வோன், அவன் மேல் மோசிக்கு கத்தில் ஆளுகை கொடுத்துட்டார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன், அவர்கள் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை நாம் பிரயோகிக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை நாம் பிரயோகிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ பாருங்க, ஆண்டவர் ஏற்படுத்தின எல்லாவற்றின் மேலும் அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் ஏற்படுத்தின, ஆண்டவர் படைத்த, ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட எல்லாவற்றின் மேலும் அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. இது எப்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு காரியம் சொல்கிறேன். யோசுவாவின் புஸ்தகத்தை எடுங்க, 10 அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை 12-13 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான்.
அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு
நீதியை சரிக்கட்டும் மட்டும்
சூரியன் தரித்தது
சந்திரனும் நின்றது.
இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா?
அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும்
கிட்டத்தட்ட 12 மணி நேரம்
நடுவானத்தில் நின்றது.
கவனிக்கணும். இப்போ யோசுவா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன், புரியுதுங்களா? யோசுவா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன். சூரியனும் சந்திரனும் பூமியே மொத்தமே சொல்கிறேன். இப்போ இங்கே சூரியன் சந்திரனை பற்றி பேசியிருக்குது, ஆனால் இதில் வந்து நான் பூமியும் சேர்த்து தான் நம்ம பேசணும். சூரியன் சந்திரன் பூமி, மூணு காரியங்கள், மூன்றுமே கர்த்தரால் படைக்கப்பட்டது. இப்போது எமோரியருக்கு விரோதமாக இந்த யுத்தம் நடக்குது. சத்துருக்களோடு நமக்கு போராட்டம், பிசாசோடு நமக்கு போராட்டம். ஆளுகிறவர்கள் பிசாசின் ஆழ்திகத்திலிருந்து தேசத்திலே தவறான காரியங்களை செய்கிறாங்க, விக்கிரக ஆராதனை பெருக பண்ணுறாங்க, பாவத்தை பெருக பண்ணுறாங்க, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க. இதுதான் எமோரியருக்கு விரோதமாக நமக்கு இருக்கிற போராட்டம். பொருளா இதை வச்சு நான் சொல்கிறேன், எமோரியருக்கு விரோதமாக நமக்கு இருக்கிற போராட்டம். அப்போ இந்த போராட்டத்தில் யோசுவாவுக்கு வந்து ஒரு காரியம் நடக்கணும். இவர்கள் சாதகமாக இப்போ யுத்தத்தில் கர்த்தர் இவங்களுக்கு ஜெயத்தை கொண்டு போயிட்டுருக்கார். கொண்டு போகும்போது சூரியன் நடுப்பகலில் வந்துருச்சு. இனி அடுத்த ஒரு 6 மணி நேரத்தில் வந்து சூரியன் மறைஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அஸ்தமிச்சிடும். அப்போ யோசுவா பார்க்குறான், ஆனால் இன்னும் 6 மணி நேரத்தில் யுத்தத்தை வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. எமோரியர்கள் ரொம்ப பலசாலிகளாக யுத்தத்தில் இருக்கிறாங்க, ஆனால் இப்போ இவங்களுக்கு வெற்றி முகம் இவங்களுக்கு சைடில் தான் இருக்குது. அதனால அடுத்த 6 ஹவர்ஸில் இந்த யுத்தத்தை வந்து முடிக்க முடியாது, யோசுவா கால்குலேட் பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது டைம் எக்ஸ்டென்ஷன் தேவை. அப்போ அவனுக்கு வந்து அந்த பகல் நேரம் வந்து அதிகமாக, ஒரு வேளை இன்றைக்கி முடிச்சுட்டு நாளைக்கு வந்து தொடங்கினா நாளைக்கு காரியங்கள் வேறு மாதிரி மாறிடும், மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அவங்க கை ஓங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட போய் பேசினானான். ரொம்ப சிம்பிள். இப்போ யோசுவாவுக்கு வந்து இப்படி நடக்க போதுன்னு அவனுக்கு தெரியாது. சூரியன் ஒரே ஸ்தானத்தில் நிற்க போதுன்னு அவனுக்கு தெரியாது. இப்படி நடக்க போதுன்னு அவனுக்கு தெரியாது. இவனுக்கு தேவை ஜெயிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளவு கடுமையான யுத்தம் நடத்திருக்கிற நேரத்தில் இவன் பாருங்கள், இவன் உண்மையான தேவ மனுஷன். இவ்வளவு கடுமையான யுத்தம், அவனோட டென்ஷனோடு யுத்தம் நடக்கிற நேரத்தில் யுத்த களத்தை விட்டுட்டு தனியாக போய் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு நிற்கிறான். இதுதான் அவனுடைய சக்ஸஸ். கடுமையான யுத்தம் நடக்கிற நேரத்தில் யுத்த களத்தை கூட அவன் தவிர்த்து ஆண்டவர்கிட்ட பேச போயிட்டான். இதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய வெற்றியின் ரகசியம். அவன் ஆண்டவர்கிட்ட போய் பேச போகிறான். பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சூரியனை பார்த்து நீ கட்டளை கொடுத்து நிறுத்திருன்ட்டார். கிபியோன் மேலே அப்படியே நில்லுன்றார். நிற்க சொல்லி நீ சூரியனை நிறுத்திரு, நீ என் பேரை சொல்லி கட்டளை கொடு, உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துட்டேன், நீ நிறுத்திக்கோ அப்படின்ட்டார். உடனே கர்த்தர்கிட்ட பேசணுன்னு பதில் கர்த்தர் இப்படி சொல்லிட்டார். இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவனுக்கு தேவை டைம் எக்ஸ்டென்ஷன். கர்த்தர்கிட்ட போய் கேட்ட உடனே கர்த்தரான சூரியன்லாம் நிற்கும்ன்றது அவனுக்கு நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டான். உடனே ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு உடனே, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள்னா நின்று போச்சு. அந்த யுத்தம் அவங்களுக்கு முடிகிற வரைக்கும் 12 மணி நேரம் ஒரே ஸ்தானத்தில் நின்றுச்சு. அப்போ அந்த 12 மணி நேரம் எக்ஸ்டென்ஷன், இப்போ நான் ஏன் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, சூரியன் யோசுவா வந்து கட்டளை கொடுத்தது சூரியனுக்கு, சூரியனும் நின்றுச்சு, சந்திரனை நின்றுச்சு. காரணம் என்னென்னா, சூரியன சந்திரனை நிற்கலை, பூமி தன் சுழற்சி நின்று போச்சு. அதான் உண்மை, சயின்ஸ் அதுதான். பூமி தன் சுழற்சி, அதனால பூமி சேர்த்து நான் சொன்னேன். யோசுவா இருக்கும்போது சூரியனையும் சந்திரனையும், சந்திரனை பற்றி இவன் பேசவே இல்லை, பூமி பற்றி பேசலை, இவன் பேசுனது சூரியன் தான் பேசினான், ஆனால் பூமி தன் சுழற்சியை நிறுத்தி கொண்டது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேவ மனுஷன் தேவனால் படைக்கப்பட்ட சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவன். புரியுதுல்ல? எப்போ அவனுக்கு அந்த அதிகாரம் கிடைக்குதுன்னா, இவன் ஆண்டவரோடு பேசுகிறவனாக இருக்கும் பொழுது அந்த அதிகாரம் அவனுக்கு கிடைக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம வந்து பார்வோனுக்கு தேவனாக்கினேன், அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, இந்தியாவை ஆளுகிறதான அத்தனை பேருக்கு மேலாக நம்மை தேவனாய் கர்த்தர் வச்சிருக்கார். இப்போ நம்ம வந்து, நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், அவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், ஞானத்துக்காக கிடையாது, ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும் நம்பர் ஒன். ரெண்டாவது, கமாண்ட் பண்ணணும். நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம வந்து பேசி ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணி இயேசுவின் நாமத்தில் இந்த துன்மார்க்க செய்கை செய்கிற சம்பந்தப்பட்ட நபரை பேரை சொல்லி நீ அடங்குன்னு சொல்லி நம்ம கட்டளை கொடுக்கணும். விக்கிரக ஆராதனைக்கென்று ஜனங்களின் வரிப்பணத்தை கொடுக்கிற உன் கிரியைகள் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி கட்டளை கொடுக்கணும். பாவத்தை சட்டத்திலே, சட்ட ரீதியாக பாவத்தை அமுல்படுத்தி அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிற உன் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடங்கட்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கணும். கமாண்ட் பண்ணணும். புரியுதா? இது வந்து ஞானம் கிடையாது, அவனுக்கு ஞானத்தை கொடுக்கறது இல்லை. நம்ம வந்து தேவனா இருக்கிறோம், நம்ம மேல இருக்கிறோம், நம்ம மேல இருக்கிறவன் வந்து எப்பவுமே மேல இருக்கிறவன் கமாண்ட் தான் பண்ணுவான். புரியுது உங்களுக்கு? ஒருத்தன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை பார்த்து என்ன செய்வான்? கமாண்ட் தான் பண்ணுவான், கட்டளை தான் கொடுப்பான், கெஞ்ச மாட்டான். மேல் அதிகாரி கீழே இருக்கிறவன்ட்ட, ஆஃபீஸ் பாய்கிட்ட வந்து ஒரு மேலே ஒரு பெரிய ஆஃபீஸில் இருக்கிறவன் கெஞ்சிட்டு இருக்க மாட்டான், அவன்கிட்ட அடிபணிஞ்சு நிற்க மாட்டான். மேல் நம்ம தான் மேலான ஆள், நம்ம என்ன செய்யணும்? கமாண்ட் தான் கொடுக்கணும். அப்போ ஒன்று, அவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். இது சாதாரண வார்த்தை கிடையாது. உன்னை பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன், சாதாரண வார்த்தை கிடையாது அது. அப்போ இந்த இடத்துல வந்து இது நமக்கு தெரியணும், ஒன்று ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், ரெண்டாவது நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வந்து அந்த அதிகாரத்தை அதிகரிக்க பண்ணுறாரு, அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு. யோசுவாவுக்கு சொன்னார், நான் படைச்ச சூரியன் சந்திரன் பூமி எல்லாமே உனக்கு கீழே நான் கொடுத்துட்டேன், நீ என்னுடையவன், நான் படைச்ச சகல சிருஷ்டியும் உனக்கு கையளிக்கப்பட்டு விட்டது, நீ போய் கட்டளை இட்டு பண்ணிக்க விட்டார், உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்க விட்டார், உனக்கு பகல் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அவ்வளோதானே, போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போ அப்படின்ட்டார். அதான் ஆண்டவர் சொல்லியிருப்பார், வேற ஒன்றும் சொல்லியிருக்க முடியாது. உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டுருவா, கட்ட போய் பேசியிருப்பான், ஆண்டவரே எனக்கு வந்து இந்த யுத்தம் எப்படியாவது ஜெயிக்கணும். ஆண்டவர் கேட்டிருப்பார், உனக்கு என்ன வேணும், இந்த பகல் முடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சா ஆண்டவர் அதுக்குள்ளே என்ன செய்யணும்னு தெரியல, உனக்கு பகலை நான் உடனே எக்ஸ்டெண்ட் பண்ணித்தரேன், நீ ஜெயிச்சுட்டு வந்துரு. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? சூரியனை நிறுத்திக்கப்போ அப்படின்ட்டார். உனக்கு பகல் எக்ஸ்டெண்ட் ஆகுது, சூரியனை பார்த்து கட்டளை கொடு, எல்லாம் சரியாயிடுன்ட்டார். அவ்வளவுதான், அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் சொன்னார், கமாண்ட் பண்ணா சூரியன் நகரில் பகல் நீடிச்சுது, பூமி சுழற்சி நின்றுச்சு, காரியம் ஜெயமா முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான். இப்போ இது வந்து ஒன்னே ஒன்று தெரிஞ்சிட்டீங்க, என்னன்னா ஆளுகிறவர்கள் மேல் நம்மை தேவனாக வைத்திருக்கிறார். கர்த்தரால் படைக்கப்பட்டவைகள், கர்த்தருடைய சிருஷ்டிப்புகள், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட பதவியில் இருக்கிறது எதுவாக இருக்கட்டும், ஒரு தேவ மனிதனுக்கு முன்பாக அவைகள் அடங்கித்தான் ஆக வேண்டும். ஆமென். அப்போ உங்களுடைய ஜெபத்தை, இதெல்லாம் நமக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டிய விஷயம். புரியுதா? இதுதான் ஸ்பிரிச்சுவல், இதுதான் ஆவிக்குரிய யுத்தத்தின் காரியங்கள். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருங்கிறது இதுதான். நம்ம வந்து கமாண்ட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே கட்டுப்படுத்தப்படும். இன்னைக்கு இதை விட்டுட்டு நம்ம வந்து தப்பு தப்பாக ஜெபிக்கிறாங்க. புரியுதா? அதெல்லாம் தப்பான ஜபங்கள். நம்ம ஸ்தானம் என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு. நம்முடைய ஸ்தானம் என்ன, நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானம் என்ன, அதை புரியாமல் நம்ம என்னமோ ஒன்று கீழே, நம்ம என்னமோ அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி போகிறது வந்து, அடிபணிந்து போகிற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப தவறு. நீங்கள் பைபிளில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கேயாவது பைபிளுக்கும் இன்றைக்கி காலத்தை நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள், பைபிளில் எங்கேயாவது ஒரு தேவ மனுஷன் ஒரு ஆளுகிறவனை பார்த்து பயந்துருக்கிற ஒரு ஆளை காட்டுங்க பார்க்கலாம் பைபிளில். ஹோல் பைபிளில் ஆளுகிறவனுக்கு பயந்த ஒரு தேவ மனுஷனை யாராவது காட்டுங்க பார்க்கலாம். ஒருத்தம் கூட கிடையாது. எலிய ஆகாப்ப சவால் விடுவான், ஆகாப்ப தான் கலங்கி நிற்பான். நாகமான் வருவான், எலிசா வெளியில் கூட வந்து எட்டி கூட பார்க்க மாட்டான், உள்ளே உட்கார்ந்துட்டு போய் யோர்தலில் போய் குளிக்கப்போ அப்படின்ட்டுருவான், மரியாதையை கொடுக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, ஆளுகிறவர்களை அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தேவ மனுஷர்கள் மதித்ததாக பைபிளில் ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்க ஒன்று கூட கிடையாது. ஆகாப்பா அன்றைக்கி எவ்வளோ பவர்ஃபுல்லான கிங்காவா, அன்றைக்கி எலியா அவனை அனாவசியமாக ட்ரீட் பண்ணுவான் இல்லையா. நாகமான் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள், எலிசா அவனை மதிக்க கூட மாட்டான். ஏன் இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டாங்க, எலியா எலிசா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க? வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு, அவங்களுக்கு தெரியும் புரியுதா, தங்களுடைய ஸ்தானம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். பயப்படலை, எதை பற்றியும் பயப்படலை. அவனை பிடிக்கிறதுக்கு, எலிசாமை பிடிக்கிறதுக்கு சீரிய இராணுவம் மலை முழுவதும் வந்து அப்படியே குதிரை ரதங்களோடு வந்து நிற்கும். கேஆர்சி பயப்படுவான், எலிசா கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிற நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் தோன்றுவான். அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்தானத்தை அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பைபிளில் எந்த ஒரு சரியான தேவ மனுஷன் ஆளுகிறவர்களை கண்டு பயந்ததாக ஒரு நபர் கூட பைபிளில் கிடையாது. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, புரியுதவங்களுக்கு எங்கே தவறு நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும், தப்பு எங்கே நடக்குதுன்றது இப்போ தான் தெரியும். பைபிளோட கம்பேர் பண்ணி பாருங்க, பைபிள் இருக்கிற தேவ மனுஷனோட கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் மேலே இயேசு கிறிஸ்துவை யோசிச்சு பாருங்க. ஏரோதுமை கொலை செய்ய தேடுகிறான்னு எருசலேமுக்கு வெளியே என்னை ஒன்றும் பண்ண முடியாது, போயிட்டு அந்த நரிக்கு போய் சொல்லு அப்படின்றவர், கேஷுவலாக சொல்லு அந்த நரிக்கு போய் சொல்லுன்னுவார். ஒன்றும் பண்ண முடியாது, என் மேலே கை வைக்க முடியாது, அந்த ஏறுவதெல்லாம் ஒன்றும் என் பக்கத்தில் வர முடியாதுன்றவர் அனாவசியமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இவர் சாதாரணமான ஆள் தான் இல்லை, உலக ரீதியாக பாருங்கள், அவருக்கு என்ன பதவி இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து ஒரு பதவியும் கிடையாது, என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு, ஒரு பேக்ரவுண்ட் அவருக்கு கிடையாது உலகத்தில். ஆனால் ஆளுகை செய்கிற ரோம் அரசாங்கத்தின் ராஜாவாக இருக்கிற ஏரோதை பார்த்து நரின்றார் அனாவசியமாக. இதில் என்ன தெரியுது, தன்னுடைய அத்தாரிட்டி அவருக்கு தெரியுது, அவனுக்கிட்ட நான் பயப்பட வேண்டியது கிடையாது, நான் அதைவிட மேலான ஸ்தானத்தில் என் பிதாவின் நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு, இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். இப்படித்தான் ஒரு தேவ மனுஷன் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர, நம்ம அடிபணிந்து கெஞ்சி அவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணுற மாதிரி ஆண்டவரே ஞானத்தை கொடு, அவங்கள அப்படியே பாலிஷ் பண்ணி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிச்சு பண்ணி, அவங்கள அப்படியே பூசி மொழுகி, கிடையவே கிடையாது, ஒருபோதும் கிடையாது. புரியுதா, அப்படி ஒருபோதும் கிடையாது. அப்படி பைபிளில் அப்படிப்பட்ட தேவ மனுஷர்களை பார்க்கவே முடியாது. நம்ம நாட்களில் தான் பார்க்குறமே தவிர, பைபிளில் அப்படிப்பட்ட தேவ மனுஷர்களை ஒருபோதும் பார்க்க முடியாது. புரியுதா, இதுதான் உண்மையான ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம். அதனால உங்களுக்கு நான் சேலஞ்சு சொல்கிறேன், தேடி பாருங்கள், ஒரு ஆளோட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது பைபிளில் அப்படி. அதனால் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற வார்த்தை, நான் இன்றைக்கி நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஏழாம் அதிகாரத்தில் இப்படி ஒரு 10-20 வசனம் போயிடுவேன் நினச்சிடறேன். ஆனால் ஒரு வசனத்துக்கு மேலே தாண்ட முடியல. இந்த ஒரு வசனத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் உங்களை பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன். அப்போ இந்த அத்தாரிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கர்த்தர் நம்ம வந்து என்ன செய்கிறாருன்னா, நம்மளை யூஸ் பண்ணுற மெத்தடே வேறு. புரிதலா, நம்மளை வந்து கர்த்த நடத்துகிற விதமே வேறு. நம்ம தேசத்தை கட்டுப்படுத்த முடியும், ராஜாக்களை கட்டுப்படுத்த முடியும், ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சகலத்தையும் கட்டுப்படுத்த முடியும், எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை நாம் பிரயோகிக்க முடியும். ஆண்டவர் என்றைக்குமே இந்த பொசிஷன் தான் அவரோட நெருங்கின உங்களுக்கு வைக்கிறார். இது ஆதாம் முதற்கொண்டு இதுதான் நடந்துச்சு. ஆதாமை படைத்த பொழுதும் சொன்னார், சகலத்தையும் நீ ஆண்டு கொள்ளுங்கள்னார் இல்லையா. ஆதியாக முதல் அதிகாரம் 27-28-29 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் தான் சொன்னார், கர்த்தர் எல்லாத்தையும் படைத்து ஆதாம் ஏவாளையும் குடி கொண்டு வந்து அவங்களுக்கு முதல் ஆசீர்வாதம் கொடுக்கிறார், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னார். அப்போது நமக்கு ஆளுகை செய்வது தான் தேவ பிள்ளைகளுக்குரிய ஸ்தானம். ஆளுகை செய்யணும், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நம்ம ஆளுகை செய்தோம்னா மீதி எல்லாம் ஆளுகையில் வந்துடும். ஏன்னா நல்லா கவனிக்கணும், ஆவிக்குரிய மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது, அதே போல் உலகத்திலே நம்ம காண்கிறதான உலக பிரகாரமான சாம்ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. உலக சாம்ராஜ்யங்கள்ன்றது வந்து கீழ்மட்டமானது, ஆவிக்குரிய மண்டலம் என்பது அதை விட மேலானது. நம்ம வந்து பூமிக்குரிய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அதை இயேசு கிறிஸ்து ஓப்பனாகவே சொல்லுவார், என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல, என்னை இந்த கீழ்மட்டமான இந்த அடித்தளமான அடிமட்டமான கீழான ராஜ்யத்தோடு என்னை சம்மந்தப்படுத்தாதீங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்று வரும் இல்லையா. ரொம்ப ஆண்டவர் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, நான் எனக்கு தான் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்றுவார். இது மட்டமான ராஜ்யம், பூமிக்குரிய ராஜ்யம் கேவலமான ராஜ்யம், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இது கிடையாது, என்னுடைய இது மேலான ராஜ்யம், ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் ஆளுகை செய்கிறேன். அப்போது இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாமே இந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு கீழே தான் அடங்கி இருக்கிறது. அதை கட்டுப்படுத்தும் போது இவைகள் கட்டுப்படுத்தப்படும். அங்கிருந்து நம்ம ஆளுகை செய்யும் போது இவைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும். அப்போ அந்த அந்தகாரத்தின் ஆவிகள் இவங்களை ஆளுகை செய்து நம்ம அந்த ஆவிகளை நம்மளால் ஆளுகை செய்ய முடியும். புரியுது உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு அது ஃபார்முலா சொல்கிற பாருங்க. இவங்க எல்லாம் வந்து எதனால் ஆளுகை செய்யப்படுறாங்க? அந்தகாரத்தின் ஆவிகளால் ஆளுகை செய்கிறாங்க. இந்த அந்தகாரத்தின் ஆவிகள் எங்கே இருக்குது? நமக்கு கீழே இருக்குது. நம்ம அதை ஆளுகை செய்கிறோம். அப்போ யார் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது? நம்ம தான். புரிதவங்களுக்கு, இவங்க அசுத்தாவிகளின் கீழே இருக்கிறாங்க. இந்த பூமியில் ஆளுகை செய்கிற ராஜாக்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? அசுத்தாவிகளின் கீழே இருக்கிறாங்க. அவங்க அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே அவைகள் இருக்குது. அப்போ நம்ம தான் யார்? சுப்ரீம் பவர் நம்ம தான். நம்ம இவங்களை ஆளுகிறவர்களை ஆளுகிறவைகளை நாம் ஆளுகை செய்கிறோம். புரிதவங்களுக்கு, இவங்களை இந்த அசுத்தாவிகள் ஆளுகை செய்கிறது, அவைகளை நாம் ஆளுகை செய்கிறோம். இதுதான் உண்மை. அப்போ அசுத்தி இப்போ இவங்களுக்கு நம்ம அடிபணிச்சு போனோம்னா என்ன ஆகி போயிட்டோம்? நம்ம தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்க வேண்டிய நம்ம தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். புரியுதா? ஒன்று, உலகத்தில் ஆளுகிறவர்கள் ஒரு ஸ்டேஜு, இவர்களை ஆளுகிறது அசுத்தாவி அது செகண்ட் ஸ்டேஜு, அவைகளை ஆளுகிறது நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜு. இவனுக்கு கீழே போய் நம்ம அடிபணிச்சோம்னா நம்ம எங்கே போயிட்டோம்? அசுத்தாவி ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, செகண்ட் ஸ்டேஜில் உலகத்தை ஆள்றவன் இருக்கிறான், இவனுக்கு கீழே நம்ம போயிடணும், நம்ம தேர்ட் ஸ்டேஜுக்கு போய் நிற்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்க வேண்டியவன் தேர்ட் ஸ்டேஜில் போய் நிற்க வேண்டியதாக இல்லை. என்னுடைய பொசிஷன் ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஆமென். நான் தேர்ட் ஸ்டேஜுக்கு போக மாட்டேன், நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் தான் என்னுடைய மேலானது. ஆண்டவரடி மேலான இடத்துல வச்சிருக்காரு. அங்கே இருந்து அந்த ஆவிகளை ஆளுகை செய்வேன், அவைகள் இவன்களை ஆளுகை செய்து அந்த ஆவிகளை என் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வந்தால் இவர்களும் என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுவார்கள். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள். இந்த ஆவிக்குரிய மண்டலங்கள் தான் இன்னைக்கு உலகத்தை ஆட்சி செய்யுது. இவைகளை நாம் ஆளுகை செய்கிறதுக்கு தான் நம்ம கவனமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர நம்ம இவங்களுக்கு அடிபணிந்து போகக்கூடாது, ஒருபோதும் அடிபணிந்து. அப்ப இதுல இருந்து என்ன தெரியணும்? ஜெபிக்கணும், நல்ல ஆண்டவரோடு க்ளோஸா வரணும். க்ளோஸா வந்து இந்த அத்தாரிட்டியை புரிந்து கொள்ளணும். ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய அதிகாரம். இந்த அதிகாரத்தின் ரகசியத்தை ஒருவன் புரிந்து கொண்டால் அவனை அசைக்க எதுவுமே முடியாது. புரிதல, அவனால் சகலத்தையும் ஆளுகை செய்ய முடியும், எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியும். அதனால இப்ப நீங்க ஃபார்முலா புரிச்சுக்கங்க, உலகத்தை ஆளுகிறவர்கள் நமக்கு பெருசு கிடையாது. புரிதல், அவங்க நமக்கு பெரிய ஆட்கள் கிடையாது. அவங்களை ஆளுகை செய்கிற அசுத்தாவிகளும் நமக்கு கீழ்ப்பட்டவைகள். என் ஆண்டவர், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை எல்லாத்துக்கும் மேலே வச்சிருக்கார். இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது நான் சொல்கிறேன், இந்த ப்ரேயர் நீங்கள் செய்யணும். ஆண்டவரோடு நெருங்கிடுங்க, கமாண்ட் பண்ணுங்கள். இதுக்கு யோசுவாவின் சம்பவம் தான் சரியான ஒரு உதாரணம். ஆண்டவரோடு பேசி அதுக்கு பிறகு ஆண்டவரால் படைக்கப்பட்டவைகளுக்கு கட்டளை கொடுத்தான். இப்போ நம்ம வந்து ஆண்டவரோடு பேசி அவரால் படைக்கப்பட்டதான அதிகாரங்கள் அதுக்கு நம்ம கட்டளை கொடுக்கணும். இதுதான் நம்முடைய காரியம். அதனால் உங்களுக்கு அதுக்கு நான் உதாரணமாக வேதத்தில் இருக்கிற பெரிய தேவ மனுஷர்களெல்லாம் நான் அடையாளம் காட்டுறேன். புரிதலாக நீங்கள் யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஆளுகிறவர்களுக்கு அடிப்படைந்த தேவ மனுஷர்களை பைபிளில் ஒருத்தர் கூட நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாருமே ஆண்டவருக்கென்று நின்றவர்கள், அந்த அதிகாரத்தோடு நின்றவர்கள். இவர்களை யாரால் ஒன்றும் செய்ய முடியல. யோசிச்சு பாருங்கள், யாரால் ஒன்றுமே செய்ய முடியல. இவங்களை யாரால் என்ன செய்ய முடிஞ்சது? ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு தேவ மனுஷனையும் ஆளுகிறவன் ஒருபோது மேற்கொண்டதான சரித்திரம் பைபிளில் கிடையாது. பேதுரெல்லாம் தைரியமாக சவால் விடுறாங்க, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை உத்தமமாக இருக்குன்றான். அவ்வளோ போல்டாக சொல்கிறான் இல்லையா. அவன் என்றைக்கு போய் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து மாத்திரம் அன்றைக்கு இருந்த வேத பாரகர் பரிசேயரோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏறதுக்கு கொஞ்சம் பாலிஷ் பண்ணி அவர் போயிருந்தார்னா பிரச்சனையெல்லாம் மூலியம் பண்ணியிருக்கலாம். அப்போஸ்தலர்கள் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்களோடு கொஞ்சம் கை கோர்த்து மற்றும் அன்றைக்கு இருந்த ஆளுகிறவர்களோடு கொஞ்சம் சமாதானமாக போயிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையெல்லாம் மூலியம் பண்ணியிருக்கலாம். பண்ணலையே. இவங்களுடைய காரியம் வேறு, அவங்களுடைய காரியம் வேறு, நம்முடைய ராஜ்யம் வேறு, இந்த உலகத்தின் ராஜ்யம் வேறு. உலகத்தின் ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யம் ஒருபோதும் இணைந்து போகாது. புரிதலா? ரெண்டும் ஒருபோதும் இணைந்து போகாது, அது செய்யக்கூடாது. நம்முடைய காரியம் டோட்டலாக வேறு. அதனால் தேவ பிள்ளைகள் இதை நம்ம புரிந்து நம்ம ஜபிக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து இதுக்கு இப்போ நம்ம ஜபிக்க போகிறோம். இந்த பேட்டர்னை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம. புரியுதா? இப்போ நம்ம ஜபிக்க போகிறோம். இந்த ஜபம் நிச்சயமாக சொல்கிறேன், இதை நீங்கள் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுங்க. இப்போ நீங்கள் கேட்டதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இப்போ நான் சொன்னது இன்றைக்கி இந்த முதல் வசனத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் நிறையா சொல்லணும்னு நினச்சேன், பட் இந்த ஒரு வசனத்தை மட்டும் தான் பேசியிருக்கேன். இந்த ஒரு வசனத்தில் இருக்கிற சப்ஜெக்டை உள்ளே வாங்கி தைரியமாக மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், சொல்லி கொடுங்க, மற்றவங்களை இதில் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இன்றைக்கி அறியாத ஒரு சப்ஜெக்டாக இருக்குது நிறைய பேருக்கு இன்றைக்கி உலகத்தில் வந்து. ஏன்னா இதுக்கு தப்பான அடையாள விதத்தை காட்டி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேரை கூட்டி நிறைய பேர் வந்து இந்த தப்பான காரியத்தை வந்து காட்டி கொடுத்துட்டாங்க. ஜபிக்கிற மெத்தடை தப்பாக காட்டி கொடுத்துட்டாங்க. இந்த தப்பாக, ஏன்னா இது வந்து எதுவுமே பிப்ளிக்கல் கிடையாது. இன்றைக்கி ஜபிக்கிற மெத்தட் எதுவுமே பிப்ளிக்கல் கிடையாது, வேதத்தின் அடிப்படையில் கிடையாது, வேறு மாதிரி இருக்குது. வசனத்துக்கு மாறுபட்ட ஜபங்கள் நிறைய நடக்குது. ஜனங்களும் பாவம் வசனம் தெரியல, இதுதான் உண்மை போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. வேதத்தை ஃபுல்லாக நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் கரெக்டாக கிடைக்கும். சும்மா நம்ம வந்து நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஒரு அப்படி நம்ம செய்யக்கூடாது. வேதத்தில் வந்து என்ன சொல்லியிருக்குது, முழு வேதாகமத்தில் தேவ மனுஷர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, முழு வேதாகமத்தில் தேவ மனுஷர்கள் ஆளுகிறவர்களுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, இவங்களுடைய காரியங்களுக்கு ஆவி ஆளுகை செய்கிறவர்கள் தப்பாக போகும்போது தேவ மனுஷர்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதைத்தான் நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவிலிருந்து பார்த்தீங்கன்னா எலியா எலிசாலிருந்து பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவங்களிருந்து யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. ஆளுகிறவர்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணுனதே கிடையாது, அவங்களோட ஒத்து போனதே கிடையாது. ஏன்னா நம்ம ராஜ்யம் வேற, அந்த ராஜ்யம் வேற. ரெண்டு ராஜ்யமும் ஒன்று சேரவே சேராது. நம்ம ராஜ்யம் மேலானது, இது ஆவிக்குரிய மண்டலத்தோடு சேர்ந்தது. இது பூமிக்குரிய ராஜ்யம், அசுத்தாவிகளோடு சேர்ந்தது. நம்மளது ஆவிக்குரிய ராஜ்யம், இது ஆண்டவரோடு சேர்ந்தது. பூமியில் இருக்கிறது ராஜ்யங்கள் எல்லாம் பூமிக்குரிய ராஜ்யம், அசுத்தாவிகளோடு சேர்ந்தது. இதை நம்ம ஆளுகை தான் செய்ய வேண்டும். சரியா? இப்போ நம்ம இதை படித்ததை, இப்போ நம்ம தியானித்ததை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், ஜபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஓ ஜீசஸ், மிக பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இது. நம் வாழ்க்கைக்குரிய ஒரு பாடம் இது. இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு காரியம். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தங்கள் ஸ்தானம் தெரிய வேண்டும், தங்கள் ஸ்தானம் புரிய வேண்டும். இதை எல்லாரும் அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனால் இதுதான் உண்மை. வேதத்தில் இருக்கிற தேவ மனுஷர்களை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டினேன். வேதத்தில் இருக்கிற தேவ மனுஷர்கள் தங்களை எப்படி தங்கள் காரியத்தை வைத்திருந்தார்கள் என்பதை உங்களுக்கு ஓப்பனாக வெளிப்படையாக உங்களுக்கு நான் அடையாளம் காட்டினேன். நல்லா கவனித்து பாருங்கள். இதற்கு ஒரே வார்த்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம், பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அதுதான் காரியம். பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். இந்த வார்த்தை நம்ம உள்ளத்தில் ஆழத்தில் ஆழமாக பதிஞ்சிடணும். பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். இந்த நம் தேசத்திலே ஆளுகிறவருடைய பெயரை அந்த இடத்துல வச்சுக்கோங்க. புரிதா? பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அதே போல பார், உன்னை மோடிக்கு தேவனாக்கினேன். பார், உன்னை அமித்ஷாவுக்கு தேவனாக்கினேன். பார், உன்னை தேசத்திலே நடக்கிறதான எல்லா சீஃப் மினிஸ்டர் எந்த நபராக இருக்கட்டும் அவர்களுக்கு தேவனாக்கினேன். அவர்களுக்கு ஏன் கர்த்தர் நம்மளை தேவனாக்கினார் தெரியுமா? அவர்கள் வணங்குவதும் அவர்கள் நடத்தப்படுவதும் அசுத்தாவிகளால். நாம் ஆராதிப்பதும் நாம் நடத்தப்படுவதும் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரால். இதுதான் நமக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். மூன்று நிலைகளை உங்களுக்கு நான் காமிச்சேன். முதல் நிலை என்பது நம்முடையது, மேலான ஸ்தானம். ரெண்டாவது நிலை என்பது வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனை. மூணாவது நிலை என்பது அவைகளால் ஆளுகை செய்யப்படுகிற உலக மனுஷர்கள் அல்லது ஆளுகையிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள். நம்ம மேலான ஸ்தானத்திலிருந்து இந்த அந்தகாரத்தின் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை கட்டுப்படுத்த முடியும். அந்த ஆவிகளால் நடத்தப்படுகிற மனுஷர்களையும் கட்டளை கொடுத்து நாம் கட்டுப்படுத்த முடியும். நம்ம வந்து அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கக்கூடாது. நம்ம முதல் ஸ்தானத்தில் இருக்கிற முதல் ஸ்தானத்தில் தான் நம்ம இருக்கணும். நம்ம கீழாக மூணாவது இடத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. மூணாவது இடத்துல தான் ஆளுகிறவர்கள் இருக்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல அவர்களை ஆளுகை செய்கிற ஆவிகள் இருக்கிறது. நம்ம எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவரால் ஆளுகை செய்யப்படுகிற நாம் மேலான ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம். அங்கே இருந்து கொண்டு கீழே இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும். நாம் ஆண்டவரோடு பேசும் பொழுது ஆண்டவர் நமக்கு எதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் சொல்லி கொடுப்பார். யோசுவா ஆண்டவரோடு போய் பேசின உடனே தான் படைத்த சூரியனை கட்டுப்படுத்துங்கிறார் ஆண்டவர். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி சகலமும் நான் படைத்தது, நீ போய் கட்டுப்படுத்துன்ட்டார் ஆண்டவர். உனக்கு எவ்வளவு டைம் வேணுமோ அவ்வளவு நேரம் நிறுத்திக்கொண்டார். அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டார். வேற ஒன்றும் இல்லை, அவன் போய் பேசின உடனே சொல்லிட்டேன். உனக்கு எவ்வளவு டைம், உனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்டிருப்பார் ஆண்டவர். ஆண்டவரே ஒரு 12 hours ஒரு பகல் நேரம் எனக்கு வேணும்னு கேட்டிருப்பான். போய் ஒரு 12 hours 12 மணி நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போன்ட்டார். அவ்வளவுதான், அவன் சொன்ன மாத்திரத்தில் 12 மணி நேரம் பூமியின் சுழற்சி நின்று விட்டது. காரணம், ஆளுகிறவர் படைத்த தேவனோடு கூட இவன் நேரடி தொடர்பில் இருக்கிறான். படைத்த தேவனோடு நேரடி தொடர்பில் இருக்கிறவன் படைக்கப்பட்டவைகளை ஆளுகை செய்ய அவனுக்கு முடியும். இதுதான் நம்முடைய ஸ்தானம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிறவர்கள் பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறார்கள். இவங்களை கர்த்தர் கிருபையாய் ரட்சிங்க அப்பா. இவங்க மனம் திரும்பட்டும், இவங்களை ரட்சிங்க. பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிற எங்கள் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிங்க அப்பா. இவங்களுடைய ஆத்மா மீட்கப்படட்டும். அங்கே தான் ஞானம் வரும். கர்த்தருக்கு அவங்க பயப்படும் போது தான் ஞானம் வருமே தவிர மற்றபடி நம்ம ஞானத்தை கேட்கறதுனால வராது. ஆண்டவரே, இந்த ஆளுகை செய்கிறவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு ரட்சிக்கப்படட்டும்ப்பா. இவங்களை எல்லாம் கர்த்தர் ரட்சித்தும்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க. நம்ம மனுஷரோடு அல்ல, சர்வ வல்லவரோடு நம்ம பேசுகிறோம். ஆளுகை செய்கிறவர்களோடு நமக்கு எந்த பேச்சும் கிடையாது. சகலத்தையும் சிருஷ்டித்தவரோடு தான் நமக்கு பேச்சு. நமக்கு இந்த ஆளுகிறவர்கள் எல்லாம் முக்கியம் கிடையாது. ஆண்டவரோடு தான் நமக்கு ஐக்கியம். அவர் தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் ஆளுகையில் உட்கார வைத்திருக்கிற எல்லா நபர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தகப்பனே, இவங்கள் எல்லாரையும் ரட்சிங்கப்பா. கிருபையாய் ரட்சிங்க, கிருபையாய் ரட்சிங்க, கிருபையாய் ரட்சிங்க, கிருபையாய் ரட்சிங்க. தயவாய் ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்கள் மீட்கப்படட்டும். ஆண்டவரே, கிருபையாய் ரட்சிங்க. இவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து உமக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு இருதயத்தை கொடுங்க. உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய். உமக்கு பயப்படும் போது தான் ஞானம் வரும். தகப்படியே, உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து அதன் பிறகு இவர்கள் உம்முடைய ஞானத்தை பெறுவார்களாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தரோடு நாங்கள் இணைக்கப்பட்டவர்கள், அவருடைய அதிகாரத்திற்குட்பட்டவர்கள். ஆண்டவரே, நாங்கள் உலகத்தின் ராஜ்யத்திற்குட்பட்டவர்கள் அல்ல, உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் உட்பட்டவர்கள். உலக ராஜ்யங்களின் மேல் எங்களுக்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறீங்க, அதை ஆளுகிறவர்கள் மேல் எங்களுக்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறீங்க, தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு எங்களை தேவனாய் வைத்திருக்கிறீங்க, அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற அசுத்தாவிகளுக்கு மேலான அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, எங்கள் ஸ்தானத்தை விட உயர்ந்த ஸ்தானம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்தானங்களிலும் எங்களுடைய ஸ்தானத்தையே கர்த்தர் மேலான இடத்துல வைத்திருக்கிறீங்க, அந்த ஸ்தானத்திலிருந்து கொண்டு கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் விக்கிரக ஆராதனையை தூண்டிவிடுகிறதும் விக்கிரக ஆராதனைக்கு சாதகமாய் செயல்படுகிற ஒவ்வொரு அரசியல்வாதிகள் ஆளுகை செய்கிறவர்களுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமமாக பொல்லாத பிசாசின் ஆளுகைகள் விக்கிரக ஆராதனைக்கும் அசுத்தத்திற்கும் தேசத்தை வழி நடத்தி செல்லுகிறதான இப்படிப்பட்ட அசுத்தாவிகளின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடங்குவதாக, அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத அசுத்தாவி, இப்பொழுது இவர்களை ஆண்டு கொண்டு தேசத்தில் விக்கிரக ஆராதனை பெருக பண்ணி கொண்டிருக்கிற அசுத்தாவியே, உன் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஓ, தேசத்திலே ஊழியங்களுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத மனுஷர்கள், அவர்களை கட்டுப்படுத்துகிற அவர்களை நடத்துகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளெல்லாம் கட்டப்பட்டு போவதாக, அவைகளெல்லாம் செயலிழந்து போகட்டும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அசுத்தாவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ அடங்கு என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில். அவைகளால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் கட்டளை கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அவைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுவதாக, அவைகள் ஸ்தம்பித்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில், செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. உமக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிதறடிக்கப்படுவதாக. எங்கள் தேவன் எழுந்தருளுவீராக, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஆண்டவராகிய கர்த்தர் அன்றைக்கு சொன்னார், நீங்கள் யுத்தத்திற்கு போகும் பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தை, எங்கள் தேவன் எழுந்தருளுவீராக, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இதை சொல்ல சொன்னார், எங்கள் தேவன் எங்கள் தேசத்தில் எழுந்தருளுவீராக, உங்களுடைய சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிதறடிக்கப்படுவார்களாக. எங்கள் தேவன் எங்கள் தேசத்தில் எழுந்தருளுவீராக, உங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. எங்கள் தேவன் எங்கள் தேசத்தில் எழுந்தருளுவீராக, உங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்தானம் எவ்வளவு பெரியது, எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவராய் எங்களுக்கு அடையாளம் காட்டினீங்க, உங்களுடைய அதிகாரத்தை அடையாளம் காட்டினீங்க. எலியா எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார், எலிசா எங்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். அதிகாரம் உள்ள எல்லா மனிதர்களுக்கு மேலாக தேவ மனுஷர்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதை வேதத்தில் நாங்கள் உத்தம தேவ மனுஷர்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் இயேசு ராஜா எவ்வளவு அதிகாரம் உள்ளவராய் நீங்கள் இருந்தீங்க என்பதை நாங்கள் பார்த்து அதை நாங்கள் பின்பற்றப் போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் மனக்கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் சபை, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற தேவ மனுஷர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் யாவரும் இதை புரிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அப்பா, திறக்கப்படட்டும். உடைய மனக்கண்களை திறந்து ஜனங்களை சரியான பாதையில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க உதவி செய்யுங்க. தவறான விதத்தில் ஆண்டவரே ஜெபிக்க பழக்கி வைக்காதபடி கர்த்தர் தடுத்து போடுங்க. அப்பா, ஜனங்களை தவறான பாதையில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க கூடாது. அதிகாரத்தை புரிந்து அறிந்து அதற்கு ஏற்ற விதத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க ஊழியர்களுக்கு தெய்வீக வெளிப்பாடு உண்டாயிருக்கட்டும். தேவ மனுஷர்களுக்கு சரியான வெளிப்பாடு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா, ஆளுகை செய்யுங்க. இந்த சத்தியம் ஒவ்வொரு உத்தம தேவ மனுஷர்களுக்கும் வெளிப்பாடுகளாய் கொடுக்கப்படுவதாக. கர்த்தர் நடத்துங்க. அப்பா, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல விவகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், சோத்திரம்.